நன்மைகளில் வாழ வேண்டும், தீமைகளில் வாழக்கூடாது, வேதனைகளில் வாழக்கூடாது, அமைதியும் நிம்மதியும் கொண்ட வாழ்க்கையில் வாழ வேண்டும். நம்முடைய மனதிற்கு அறிவிக்கப்படக்கூடிய அழகான உணர்வு இன்னும் நற்செய்திகளாக ஒவ்வொரு மூச்சிலும் உயிர் மூச்சிலும் நமக்காக அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நன்மை என்பது நல்லவர்களாக வாழ வேண்டும். நல்லவர்களாக என்று இருக்கும் பொழுது நமக்கு தீமைகள் கிடையாது. என்னுடைய மனதிற்கு பொருத்தமாக மனசாட்சியத்திற்கு விரோதம் இல்லாமல் நான் எனக்கு நல்லவனாக வாழ வேண்டும், என் மனசாட்சியத்திற்கு விரோதமாக நான் வாழக்கூடாது, என் மனசாட்சியம் எனக்கு எடுத்துரைக்கக்கூடிய அளவுக்கு நான் என்னுடைய தவறுகளில் மிஞ்சிவிடக்கூடாது, நான் என்னையே மறந்தவனாக ஆகிவிடக்கூடாது. ஊருக்கு நல்லவனாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் தனக்கே நல்லவனாக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் நமக்கு இல்லை. நான்கு பேர் நம்மை மதிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கின்றது. என் மனசாட்சி என்னை போற்ற வேண்டும், நீ நல்லவன் என்று அந்த எண்ணம் நமக்கு இல்லை. ஒவ்வொரு காரியத்திலும் நான் ஈடுபடும் பொழுது அந்த காரியங்கள் அனைத்துமே என் மனசாட்சிக்கு ஒப்புதலாக அமைய வேண்டும், நான் நன்மையை செய்து கொண்டிருக்கின்றேன் என்பது பொருள். எதற்காக நான் நன்மையை சம்பாதிக்க வேண்டும், எதற்காக நான் நன்மையின் பாதையில் அமைய வேண்டும், இவை அனைத்துமே எனக்கு தேவையான ஒரு விளக்கம். அந்த விளக்கம் எனக்குள் நிகழ்ந்தால் தவிர நான் நன்மையில் ஈடுபட முடியாது, நன்மையை விரும்பவும் முடியாது. அப்படியானால் எனக்கு எதற்காக இந்த நன்மை என்று கேட்கும் பொழுது என் மனம் அமைதி பெறுவதற்காகவும் நான் தவறான பாதையில் இல்லாமல் நேர்வழியிலும் சிறப்பான பாதையிலும் நன்மையை நான் நாடியவனாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலை எனக்கு வேண்டும் என்று நான் எப்பொழுது விரும்புகின்றேன் என்றால் இதற்கு நல்ல கோழி உண்டு, இதற்கு பிரதிபலன் அழகானதாகவும் நிலையானதாகவும் உயிருக்கு உயிரளிக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்று நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கையின் காரணமாக எனக்கு நான் நலனாக இருக்க வேண்டும், இருக்க முடியும். அந்த வேண்டும் என்ற வேண்டலின் காரணமாக இருக்க முடியும். இந்த நன்மைக்கு உரிய கூலியானது உங்களுடைய வாழ்க்கையில் இடர்பாடில்லாத வாழ்க்கை அமையும். ஒவ்வொரு வார்த்தையும் மனசாட்சியத்திற்கு சாதகமான ஒரு நற்செய்தியாக உங்களுக்கு புலப்படுமே தவிர மனசாட்சியத்திற்கு விரோதமாக நிச்சயமாக இருக்காது. ஊருக்கு நான் நல்லவனாக நடிக்க வேண்டும், எனக்கு நான் நல்லவனாக வாழ வேண்டும், வாழ முடியும். எனக்கு நான் நல்லவனாக வாழும் பொழுது ஊர் உலகத்தை பற்றி கவலைப்படக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் ஊருக்கு பிடிக்காது, உலகத்திற்கு பிடிக்காது. உங்களுக்கு விரோதமான அவ்வளவு காரியங்களும் நடைபெறும். பொறாமையின் காரணமாக அவன் எப்படி நல்லவனாக வாழ்ந்ததனால் பார்த்துடலாம். நல்லவர்களாக நீங்கள் வாழ்வது ஊருக்கு பிடிக்காது, ஆனால் நான் ஊருக்கு நல்லவனாக காட்டிக்கொண்டு வாழ்ந்தால் நிச்சயமாக பிடிக்கும். ஏமாற்றி வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு இந்த மனித குலம் அனுமதிக்கின்றது, ஆனால் இறைவன் அனுமதிக்கவில்லை. சத்தியத்தோடு நீங்கள் வாழ வேண்டும், நான் உங்களை பாதுகாப்பேன் என்று இறைவன் உங்களுக்காக கூறுகின்றான். அந்த வார்த்தை சத்தியமானது. ஊரை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஊர் உங்களுக்கு விரோதமாக இருக்கும். நீங்கள் நல்லவர்களாக இருக்கும் பொழுது, சத்தியத்தை பேணுபவர்களாக இருக்கும் பொழுது, சத்தியத்தின்படிதான் நான் வாழ்வேன் என்று இருக்கும் பொழுது ஊர் உலகம் நம்மை ஏற்றுக்கொள்ளாது. அப்படியானால் நாம் எப்படி வாழ வேண்டும்? ஊருக்கு வாழப்போகின்றோமா, உங்களுக்கு வாழப்போகின்றீர்களா? நான் நியாயத்துடன் வாழும் பொழுது சத்தியம் ஜெயிக்கும் என்று உங்களுக்கு தெரியும். அதனுடைய வெற்றி உறுதியானது நிலையானது என்பதும் தெரியும். அந்த சத்தியத்தை நான் வார்த்தைகளாக கொண்டிருக்கின்றேன் தவிர உணர்வாக கொள்ளவில்லை, விளங்கவில்லை, புரியவில்லை. ஒரு கஷ்டம் ஏற்படும் பொழுது, துன்பம் ஏற்படும் பொழுது, அந்த துன்பத்திற்குள் நான் நுழையும் பொழுது நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் என்று கூறுவோம். அந்த துன்பத்திலிருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டி, அந்த துன்பத்தை நீக்கிக் கொள்ள வேண்டி பலவிதமான முயற்சிகளையும் நான் மேற்கொள்வேன். அவ்வளவையும் முடித்து அது எனக்கு பயனில்லை என்று ஆகும் பொழுது நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன், என் இறைவனே என்ற முதல் வார்த்தை அப்பொழுது வருகிறது. என் இறைவனே என்ற வார்த்தை எப்படி வரும் என்றால், என்னுடைய முயற்சிகள் அனைத்தும் பயனற்று போக, எதை கொண்டு நான் சுகமாக்கிக் கொள்ள முடியும் என்று எண்ணினேனோ அந்த சுகம் எனக்கு இல்லை, மாறாக இன்னும் பாதகங்களும் துன்பங்களும் கஷ்டங்களும் அதிகமாகிவிட்டன. இனி எனக்கு இருந்த நம்பிக்கையும் குறைந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நான் உயிர் வாழ வேண்டும், அது மட்டுமல்ல சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும், இதுவும் சேர்ந்திருக்கின்றது. அந்த நேரத்தில் நான் உயிர் பிழைக்க வேண்டும் என்றுதான் பொதுவாக தேவை, சுகமான வாழ்க்கையும் வேண்டும் என்று கூறுவதில்லை. இதன் காரணமாக அவர்களுக்கு இறை பிரார்த்தனையும் இல்லை என்றாகிவிட்டது. கஷ்டங்கள் போக வேண்டும் என்று கூறக்கூடிய அளவுக்கு அவர்கள் கேட்கவில்லை, உயிர் பிழைக்க வேண்டும், உயிர் வாழ வேண்டும். உண்மைதான், உயிர் போகக்கூடிய நிலைக்கு கஷ்டங்களால் பாதிக்கப்பட்டு பெரும் வேதனைகளில் அவர்கள் மூழ்கி எனக்கு உயிரே போய்விடும் போலிருக்கிறது என்று அந்த நிலை வரும்பொழுது உயிர் வேண்டும் என்று கேட்கக்கூடிய அவர்கள் எனக்கு கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்று கேட்பதில்லை. அந்த நேரத்திலும் மனசாட்சி அவர்களுக்கு விரோதமாக செயல்படுகின்றது. மனசாட்சிக்கு விரோதமாக வாழ்ந்ததன் காரணமாக அங்கு இறைவனுடைய ஒரு வழிகாட்டுதல் இல்லை என்று ஆகிவிட்டது. நாம் எதை கேட்கின்றோமோ அந்த உயிர் இருக்கின்றது, நீங்கள் உயிர் துடித்துக் கொண்டிருக்கின்றது, உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை, அவ்வளவு வேதனையோடு துடித்துக் கொண்டிருக்கின்றது. நாம் உயிர் வாழ வேண்டும். வாழ்க்கை என்பது சுகமும் அழகும் நிம்மதியும் அமைதியும் கொண்டிருக்கக்கூடிய, என்னை சூழலும் அவ்விதமாக இருக்க வேண்டும், எனக்கு எதிராக இருக்கக்கூடாது. மற்ற மனிதர்களும் என்னுடைய இயற்கைக்கு வரும்பொழுது, என்னுடைய சூழ்நிலைக்கு வரும்பொழுது அவர்களும் எனக்கு நன்மையை நாடிவர்களாக வர வேண்டும் என்றவில்லை, எனக்கு தீமையை நாடிவர்களாக வரக்கூடாது. அவ்வளவும் உங்களுடைய தேட்டங்களாகவும் உங்களுடைய விருப்பங்களாகவும் வாழ்க்கையினுடைய எந்த சூழ்நிலையிலும் சரி, மற்றவர்கள் எனக்கு தீங்கிழைக்கக்கூடிய அந்த எண்ணங்களை கொண்டு எனக்கு பழகக்கூடாது, நானும் மற்றவர்களுக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்று பழகக்கூடாது. என் மனசாட்சியத்திற்கு விரோதம் இல்லாமல் நான் வாழும் காலமெல்லாம் அவர்களுடைய மனசாட்சி, யார் நம்மோடு பழகின்றார்களோ அவர்களுடைய மனசாட்சியமும் நமக்கு எதிராக வேலை செய்யாது. அவ்விதமாக முயற்சி செய்தாலும் அது பலவீனமாக இருக்கும். இதை பாதுகாக்க போதுமானவர் நம்மிடம் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அவ்வளவுமே சிறுக சிறுக ஆரம்பிக்கின்றது, கொஞ்சம் கொஞ்சமாகும், கொஞ்சம் கொஞ்சமாகும். என்னுடைய மனசாட்சியத்தில் எந்த அளவுக்கு தூய்மை இருக்கின்றதோ அந்த அளவுக்கு எனக்கு கஷ்டங்கள் கிடையாது. என்னுடைய இருதயங்கள் எவ்வளவு துடிக்கவில்லையோ, நிதானமாக அது இயங்கிக் கொண்டிருக்கின்றதோ அந்த அளவுக்கு நான் என்னுடைய உடல் நிலைகளால் பாதிக்கப்படவில்லை. காரணம், மனநிலை நன்றாக இருக்கின்றது, இதயத்தின் துடிப்பும் நன்றாக இருக்கின்றது, அவசரமும் பதற்றமும் கிடையாது. எனவே நாடி நரம்புகள் எல்லாம் இயற்கையாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன, பதற்றத்தோடும் நடத்தத்தோடும் அது இயங்கக்கூடிய அந்த பாதை அதற்கு தடுக்கப்படுகின்றது. எனவே என்னுடைய உடல் இயற்கை அதனுடைய முடியும் காலம் தரும் வரையில் நிச்சயமாக சிறப்பாக அது எனக்காக இயங்கும். எந்த இருதயம் துடிக்கிறது என்றால், மருத்துவ உலகம் கூறும் அட்ரினலின் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகிறது. அட்ரினலின் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது பதற்றமும் வியர்வையும் படபடப்பும் நடுக்கமும் ஏற்படும். இது மருத்துவர்களுடைய கண்டுபிடிப்பு. இனி என்ன செய்ய வேண்டும்? இருதயத்தை அடக்க வேண்டும். அப்படி என்றால் என்னுடைய மனதினுடைய அந்த அவசரமும் அந்த ஆற்றத்தையும் அந்த பதற்றத்தையும் நீக்க வேண்டுமே. அதன் காரணமாக இதயம் துடிக்கின்றதா? ஹார்மோன் அட்ரினலின் சுரந்ததன் காரணமாக இதயம் துடிக்கிறதா? இதற்கான காரணம் மனதில் இருக்கின்றதா, அல்லது இதற்கான காரணம் உங்களுடைய உடலிலிருந்து ஆரம்பமாகிறதா என்று உங்களிடம் கேட்டால், மனதின் சாட்சியத்தின் அழகை கொண்டு அது உரைக்கும், என் மனம் காரணமாக இருக்கின்றது இதயத்தின் துடிப்புக்கு. அந்த இதயத்தின் துடிப்புக்கு நீங்கள் அர்ஜினல் என்று கூறுகின்றீர்கள். அந்த அர்ஜினல் துடிப்பிற்கு காரணம் மனதில் இருக்கக்கூடிய ஒரு பதற்றம், மனதின் சீர்திருத்தி பார்க்க முடியாத அந்த நிலைமை. எது சரி எது தவறு என்று தெரிந்திருந்தும் தவறின் பக்கம் போகும்பொழுது மனம் துடிக்குமா இல்லையா, உள்ளம் படப்படுக்குமா இல்லையா? ஒரு திருடப் போகணும், திருடப் போகும் பொழுது என்ன நடக்கும்? முதல் முறையாக திருடப் போகின்றேன், திருடுதல் தவறு என்று மனம் கூறுகிறது. இருந்தாலும் நான் அதனை மீறி செல்கின்றேன், இறைவனுடைய ஒரு எச்சரிக்கையை மீறி நான் செல்கின்றேன், பதற்றப்படுகின்றது. இதனை நாம் மனதில் கொள்ள வேண்டும். மனம் பதற்றமடைகிறது, இதற்கு காரணம் உங்களுடைய மனதின் சாட்சியத்திற்கு விரோதமாக அது தடுத்துப்பட்டிருக்க அதனை மீறி இதில்தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று தவறின் பக்கம் செல்லும் பொழுது, இதில்தான் சுகம் இருக்கிறது என்று நாடி தவறின் பக்கம் செல்லும் பொழுது, மன இச்சைகளுக்கும் மானக்கேடுகளுக்கும் ஆளாகும் பொழுது, மனதின் சாட்சியத்திற்கு விரோதமாக நான் செயல்பட துணிந்து விட்டேன் என் இறைவனுக்கு விரோதமாக அவன் பார்த்துக் கொண்டிருக்கிற நிலையில் எங்கு இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான், நீங்கள் செயல்பட முடியாது, கைகள் நடுங்குகின்றன, நிச்சயமாக நடுக்கம் இருக்கின்றது, கண்கள் மிரளுகின்றன, உள்ளம் படபடக்கின்றது, வியர்வை வியர்த்து ஊற்றுகின்றது. அந்த தவறை முதல் முறையாக நீங்கள் செய்யும் பொழுது இவ்வளவு பெரும் இறைவனுடைய அந்த தடுப்பிற்கும் மீறி நீங்கள் செல்கின்றீர்கள். அட்ரினலின் பம்ப் ஆகிட்டே இருக்கிறோம், உடலுடைய ஒவ்வொரு நாடி நரம்பும் பதற்றமடைந்து பலவீனமடைந்து துடிக்க ஆரம்பித்து கைகள் கால்கள் எல்லாம் செயலெடுக்க ஆரம்பிக்கின்றன. இது மெடிக்கல் ப்ராப்ளமா, மனசாட்சிக்கு விரோதமாக இறைவனுடைய ஆற்றலுக்கும் அவனுடைய கட்டளைக்கும் விரோதமாக நீங்கள் செயல்பட துணிந்த அந்த காரியமா என்று கேட்டால், என் நன்மைக்கு விரோதமாக, என் இறைவனுக்கு விரோதமாக, என் சாட்சியத்திற்கு விரோதமாக நான் செயல்பட்டது, என்னுடைய முதல் துடிப்பினுடைய அதிகரிப்பு இருதயம் தன் நிலை இழந்துவிட்டது. இனி உங்களுக்கான நல்லறிவு, நான் நன்மையில் வாழ வேண்டுமா தீமையில் வாழ வேண்டுமா, என்னுடைய உடல் அவயவங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இறைவனுக்கு சாதகமாக நான் நடக்க வேண்டுமா இறைவனுக்கு பாதகமாக நான் நடக்க வேண்டுமா, இறைவனுக்கு விரோதமாக அவன் பார்த்துக் கொண்டிருக்கும் நிலையில் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் இறைவனுக்கு விரோதமாக நான் நடக்க வேண்டுமா என்று உங்களிடம் கேட்டால், என் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள, என் நாடி நரம்புகளெல்லாம் பாதுகாத்துக் கொள்ள, என் கைகால்கள் செயலிழந்துவிடக் கூடாது நாளைக்கு என்பது உண்மையாக இருக்குமானால் என்று அந்த மனசாட்சியின் பதற்றத்திற்கு இறைவனுடைய அந்த தடுப்பிற்கும் அவனுடைய முன்னறிவிப்பிற்கும் மிக கெட்ட பாதையை நீங்கள் சொல்கின்றீர்கள். உங்களுக்கு கேடாக அவனுடைய எச்சரிக்கையையும் மீறி நாம் செயற்படுவதன் காரணமாக என்னுடைய ஹார்மோன் அட்ரினலின் சுரக்கிறது. மனசை கட்டுப்படுத்தணுமா மனசை தூய்மைப்படுத்தணுமா டாக்டர்கிட்ட போயிட்டு ஹார்ட் ரிசல்ட் பார்க்கணும். உருவ வழிபாடு செய்யக்கூடிய டாக்டர்கள் பார்க்கக்கூடிய பொருளைத்தான் நான் பார்ப்பேன், அந்த பொருளில் அதிகமாக இருக்கின்ற துடிப்பு நான் அடக்குவேன் அவ்வளவுதான். ஆனால் அதற்கு உரிய அந்த ஹார்மோன் இயங்கிக் கொண்டிருக்கின்றது, அதில் தடுக்க முடியாது. அதற்கு காரணமாக மனப்பதற்றம், மனதில் இருக்கக்கூடிய அந்த குரூரம், அந்த கடினமான இறைவனுக்கு விரோதமான மனம் இறுகி போய் தவறுகளில் நான் ஈடுபடும் பொழுது நிரந்தரமாக என்னுடைய ஹார்மோன்கள் மிகைப்படுத்தப்படுகின்றன. ஒரு ஹார்மோன் தைராய்டு ஹார்மோனுடன் இணைந்திருக்கிறது, இந்த ஹார்மோன் இன விருத்தி ஹார்மோன்களுடன் இணைந்திருக்கின்றது, இன்னும் அனைத்து ஹார்மோன்களும் ஒன்றோடொன்று இணைந்திருக்கின்றது, உங்களுடைய இன்சுலின் ஹார்மோன் உட்பட. இப்போ எல்லாம் டயபிட்டிஸ் டயபிட்டிஸ் சொல்லிட்டு இருக்காங்களே, பிபியும் டயபிட்டிஸும் சேர்ந்தே இருக்கும், தனித்தனியாக இருக்காது. ஹார்ட் ப்ராப்ளமும் உங்களுடைய டயபிட்டிஸ் கணக்கினுடைய ப்ராப்ளமும் சேர்ந்து இருக்குமே தவிர தனித்தனியாக இருக்காது. இப்போ இது மெடிக்கல் ப்ராப்ளமா அல்லது மானக்கேற்றினுடைய விளைச்சல்களா என்று கேட்டால், என் மானக்கேற்றின் விளைச்சல், மனதுக்கு மனதின் சாட்சியத்திற்கு விரோதமாக செயல்பட்ட அந்த காரியத்தினுடைய தீமைகள். இப்ப டாக்டர் வேணுமா அவங்களுக்கு இந்த ஹார்மோனை செயல்படுத்துறதுக்கு, யாராவது ஒரு டாக்டர் தைராய்டு ஹார்மோனையோ இனவரிசி ஹார்மோனையோ செக்ஷுவல் ஹார்மோனையோ செயல்படுத்திக்கிறார்களா கேட்டால், இல்லை. எனக்கு குழந்தை இல்லை என்று கூறக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், பருவம் இருக்கின்றது, அவர்களுக்கான ஹார்மோன்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன, அவை துரிதமாக இயங்குமானால் வேகமாக இயங்குமானால் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த நடுக்கத்தோடு வெளிப்படக்கூடிய அந்த அணுவில் சக்தி இருக்காது, அது அந்த கருப்பை இருக்கக்கூடிய ஒரு முட்டையை கருத்தரிக்க சக்தி இல்லாமல் ஆகிடும். எப்படி நாம் நடுக்கத்தில் இருக்கும் போது ஒரு சாதாரண ஒரு இதை கொடுக்கும் நேரத்தில் ஒன்று நடுக்கத்தில் நான் அந்த உணர்ச்சிகளோடு இருக்கும் பொழுது, உணர்வு இல்லாமல் வெறும் உணர்ச்சி மட்டும் இருக்குமானால், உடல் உறவு உணர்ச்சி மட்டும் இருக்குமானால் அது மிகுந்த பலவீனத்தை கொண்டும் நடுக்கத்தை கொண்டும் இருக்கும். அந்த உயிரணுக்கள் கருப்பையில் இருக்கக்கூடிய முட்டையை ஒரு காலம் உறுதியாக அதை கருத்திற்கு செய்ய முடியாது, இணைய முடியாது. எனக்கு 5 வருஷம்னா குழந்தை இல்லை, 10 வருஷமா குழந்தை இல்லை, நான் குழந்தை டாக்டர்கிட்ட போறேன், நான் செயற்கை முறையில் கருத்தரிப்பேன், செயற்கை முறை கருத்தரிப்பில் அறிந்து கொள்ள வேண்டும், அது உங்களுடைய கணவரின் விந்தானு கிடையாது, வேற எவ்வளோ ஒருத்தனுடைய இயல்புகள், இதை விட அசிங்கம் உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது. இதனை பெருமையாகவும் கொண்டு நாம் செயல்படுகின்றோம். அது உங்களுடைய குழந்தையும் அல்ல, அப்படி கருத்து வச்சு விட்டாலும் மூக்கு முடியுமா இருக்குமே தவிர நற்குணங்கள் ஒன்றுமே அங்கு இருக்கிற. எனக்கு குணவானாக குணவதியாக நான் வரன் பார்க்கின்றேன். ஆனால் பிறக்கக்கூடிய குழந்தை இவ்வளவு அசிங்கமான நம்ம பிறக்கும் பொழுது அது குணவானாக குணவதியாக வருமா என்று கேட்டால் ஒருபோதும் இல்லை என்பதை அறிவிக்கக்கூடிய இந்த மனசாட்சியை போக்கு ஏன் செய்விட்டீர்கள்? எங்கும் சரி, நல்லவனாக நான் ஊருக்கு வாழ வேண்டும் என்று விரும்பினேன், நான் நல்லவனாக வாழ விரும்பவில்லை. எனக்கு குழந்தை இருக்கிறது என்று ஊருக்கு காட்ட விரும்பினேன், நான் எனக்கு குழந்தை வேண்டும் என்று சந்ததி வேண்டும் என்று விரும்பவில்லை. ஊர் உலகத்திற்காக நான் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்காக நீங்கள் வாழவில்லை. ஊர் உலகம் என்னை மதிக்க வேண்டாம், அது என்னை போற்ற வேண்டாம், எனக்கும் என் இறைவனுக்கும் இடையே உறவுக்கு நிகராக எந்த உறவும் இல்லை என்ற மனசாட்சியின் பக்கம் வேதத்தின் பக்கம் யார் திரும்புகின்றார்களோ அவர்களுக்கு இன்று முதலாக கஷ்டங்கள் கிடையாது. அவருடைய திருப்திக்காக வாழாதீர்கள், உங்களுடைய மனசாட்சியத்தின் திருப்திக்காக, இந்த வேதத்தின் திருப்திக்காக, உள்ளத்தின் திருப்திக்காக அங்கு இறைவனுடைய ஆற்றல் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் வெளிப்படுத்துவதையும் நான் ஊருக்கு பயப்படுகின்றேன், உனக்கு பயப்படவில்லை பதிவாகிறது. அப்படி என்றால் அந்த நேரம் வரும், என் இறைவனை காப்பாற்று, என் மீது இரக்கம் காட்டு என்று அந்த ஒரு தேவை உங்களுக்கு நிகழும். அந்த சூழ்நிலை, என் மீது இரக்கம் காட்டுவாயாக என்ற சூழ்நிலை பரிதவிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படுமே அந்த நாளில் இறைவன் உங்களை கவனிப்பனாக இருக்க மாட்டான். அதற்கு முன்பாக நீங்கள் சொல்ல வேண்டும், இப்பொழுது கேளுங்கள், எனக்கு பிபி இருக்கிறது, இருதய நோய் இருக்கின்றது, என்னுடைய டயபெட்டிஸ் கணையம் பேங்கியஸ் வேலை செய்த இன்சுலின் ப்ராப்ளம் இருக்குது, இந்த ரெண்டும் இணைந்தே இருக்கிறது, இத்துடன் தைராய்டு பிரச்சனைகளும் இருக்கும், உங்களுடைய கணவன் உறவு சாம்பத்திய உறவு வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கும், அது திருப்தி ஒரு காலம் இருக்காது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவிக்குரிய பிரச்சனைகள் இங்கிருந்து ஆரம்பமாகின்றன. உங்களுடைய வார்த்தைகளுக்குரிய நடுக்கங்களும் அதனுடைய பொய்களும் உங்களுடைய வியாபாரங்களில் உங்களுக்கு மிகப்பெரும் நஷ்டத்தையும் வெற்றி அடைய முடியாத அந்த பாதகமான சூழ்நிலைகளையும் இன்னும் கேள்விகள் சொல்ந்து கொண்டிருக்கின்றனவே அந்த நிலைகளும் கண்டிப்பாக ஏற்படும். என் வாழ்க்கையை அர்த்தமித்து விடக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படுவதற்கு முன்பாக படிப்படியாக உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. உங்களுக்கு சாமர்த்திய உறவை மேற்கொள்ளக்கூடிய அந்த ஒரு உணர்ச்சி வருகின்றது. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பயம் ஏற்படுகின்றது, நாளைய வாழ்க்கையை பற்றிய பயம், நாளைக்கு எந்த கடன்காரன் வருவானோ என்ற பயம், நாளைக்கு நான் விற்ற பொருள்களை கொண்டு சரியில்லை என்று யார் வருவார்களோ என்ற பயம், திரும்ப எனக்கு என்ன பிரச்சனை ஏற்படுமோ என்று வாடிக்கையாளர்களை பற்றியும் மனிதர்களை பற்றியும் அவருடைய சூழ்நிலை பற்றியும் பயம். இது அனைத்தையுமே என்னுடைய சத்தியத்தை கொண்டும் உண்மையை கொண்டும் நான் வாழ்வேனேயானால் எனக்கு பிரதிபலனாக என்ன கேடு என்னை வந்து அடைந்துவிட முடியும் பிறருடைய சூழ்ச்சியின் காரணமாக? நான் எதற்காக பயப்பட வேண்டும்? அந்த பயம் நீங்கி அமைதியும் நன்மையுடனும் வாழ்வதற்கு நான் என்னுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நன்மையாக வாழ வேண்டுமா, ஊருக்கு வாழ வேண்டுமா என்று கேட்டால், என் இறைவனுக்காக என் வேதத்தின் சாட்சியம் மனதின் சாட்சியம் எங்கு அமைந்திருக்கின்றதோ அந்த சாட்சியத்துக்குள் நான் வருகின்றேன். என்னை படைத்தவன், என்னை பாதுகாப்பவன், என்னை வழிநடத்துபவன், என் வாழ்க்கையை முழுமைப்பட செய்வன், நிறைவாக்குவன், என் இறைவனை சேரவர் எவரும் கிடையாது என்ற உணர்வுக்கு நான் வருகின்றேன். இந்த நிலையின் போது மட்டும்தான் உங்களுடைய இருதயங்கள் இயங்க ஆரம்பிக்கும். ஹார்மோன்களுக்கு வேலையே கிடையாது, அது இயற்கையாக இயங்கும். எந்த நோயும் உங்களை தீண்ட முடியாது. மனதின் சூழ்நிலையும் அழகாக இருக்கும். அகத்தினுடைய அழகை கொண்டு முகத்தில் பிரகாசிக்கும் பொழுது அதனுடைய சத்தியத்திற்காக உங்களுடன் வாடிக்கையாளர்கள் நிச்சயமாக உங்களை நம்பிக்கை கொள்வார்கள், உங்களுடைய பொருள் மீது நம்பிக்கை கொள்வார்கள், உங்களுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொள்வார்கள். அதில் உங்களுடைய வருமானம் இருக்கின்றது, சம்பாத்தியம் இல்லை, வருமானம். மானத்தோடு வரக்கூடிய அந்த மாபெரும் வாழ்க்கையினுடைய போக்கு அங்கு அமைந்திருக்கின்றது. வருமானம் மிக முக்கியம், சம்பாத்தியம் முக்கியம் அல்ல. கெட்டிக்காரத்தனம் வேணும், உண்மைக்கு புறம்பாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையினுடைய பகுதி வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்கு இடையில் அமைத்திருப்பது உங்களுடைய இருதயம், அதனை கவனித்துக் கொள்ளுங்கள். அங்கு ஒரு பொய் நிகழும் பொழுது உள்ளங்கள் தடுமாறும். உங்களுடைய இயற்கை உடல் இயக்கங்கள், உடல் உறுப்புகள் இயக்கங்கள் தடுமாறும். நோய்கள் ஆரம்பமாகின்றன, உறுப்புகளின் இயலாமையும் இருக்கின்றது. உங்களுடைய கணவன் மனைவி உறவு பாதிக்கப்படக்கூடாது என்றால் பொய்களிலிருந்தும் புரட்டுகளிலிருந்தும் கேடுகளிலிருந்தும் விலகிக் கொள்ளுங்கள். மிகப்பெரும் மானக்கேட்டுகளிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். விலகிக் கொள்ள முடியுமா முடியாதா என்று கேட்டால் யாரோரும் உறுதியாக நான் விலகிக் கொள்வேன் என்று கூற முடியாது. ஆனால் விலகிக் கொள்ள வேண்டுமா? உங்களால் முடியாதது யாருக்கு முடியும்? இறைவனுக்கு முடியும். அவனிடம் பொறுப்பு ஏற்படுத்துங்கள். என் இறைவனே, எங்கள் மீது நீ தாங்கிக் கொள்ள முடியாத சுமையை சுமத்தாதிருப்பாயாக. பெரும் பிரச்சனைகள் அனைத்துமே என் மூலமாக நிகழ்ந்தது. அதற்கு காரணம் இதயம் முழுமையாக இயங்கவில்லை. சிந்தித்து பார்க்கக்கூடிய அந்த சீர்திருத்தக்கூடிய சூழ்நிலை என்னிடம் இல்லை. எதற்கெடுத்தாலும் பதற்றமும் பயமும் அல்லது ஆத்திரமும் கோபமும். இந்த இரண்டுக்கிடையே நீதியும் நியாயத்தையும் நேர்மையும் அமைதியையும் சத்தியத்தையும் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை என்னம் இல்லை. காரணம், வெகுவாக நான் பொய் சொல்லி பழகிவிட்டேன். உண்மைக்கு புறம்பாக வாழ்ந்து பழகிவிட்டேன். சத்தியத்திற்கு புறம்பாகத்தான் வாழ முடியும். நீதி நேர்மையுடன் இந்த உலகத்தில் வாழ முடியாது என்று மனிதர்களின் கூட்டை நம்பினேன். மனசாட்சிக்கு விரோதமாக செயல்பட்டேன். வேதம் என்பது மனதின் சாட்சியம். மனசாட்சியத்திற்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். அவன் உங்களுடைய உதவிக்கு நிச்சயமாக வெகு சமீபமாக இருந்து வழிநடத்தப்படும் என்பதையும் இன்று அறிய வேண்டும். என் இறைவன் என்னோடு இருக்கின்றான் என்பது ஒரு மாபெரும் ஆறுதல். அநியாயத்திற்கு மேல் அநியாயம் என் மீது செய்யப்படுகின்றது. தாங்காமல் ஒரு நாள் சொல்கின்றேன், கடவுள்னு ஒருத்தர் இருந்தான்னா கண்டிப்பாக இதற்கு பதில் சொல்லுவான். அவரிடமும் சொல்வேன், யார் எனக்காக பாரதத்தை நிகழ்படுத்திக் கொண்டிருக்கின்றார்களோ அவரிடமும் சொல்வேன். அது ஒரு ஆறுதல் இருக்கின்றது. சத்தியம்தான், அது வீணான ஆறுதல் அல்ல. இறைவன் ஏற்றுக்கொண்டதற்கான அந்த ஆறுதல் இறைவனிடமிருந்து ஒரு பதில், உறுதியான பதில். இது சத்தியம்தான் என்பது நிச்சயமாக விட்டு ஆறுதல் கிடையாது. வெறுமையோடு புரியாது கிடையாது. சத்தியத்தில் நிகழக்கூடிய அந்த சூழ்நிலை அவர்களுக்காக உருவாக ஆரம்பித்து விட்டது இந்த நிலை. நீங்கள் உங்களுடைய உலக வாழ்க்கையில் சம்பாதிக்கக்கூடிய அவ்வளவு பயமும் மனிதர்கள் மூலமாக நிகழக்கூடிய கேடுகள் உங்களுக்கு எதிராக அவர்களிடமிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள மனசாட்சியத்திற்கு விரோதம் இல்லாமல் இறைவனுக்கு திருப்தியோடு நடக்கும் காலம் எல்லாம் நிச்சயமாக இறைவன் உங்களோடு இருக்கின்றான். உங்களுடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய சத்தியம், உங்களுடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய உணர்வு உணர்ச்சிகளை யாரிடமும் தூண்டாது. மனதினுடைய அகத்தின் அடகு முகத்தில் அவ்வளவு கண்ணியமாக பிரகாசிக்கும். அந்த கண்ணியத்தின் மீது சத்தியமாக உங்களுக்கு மனிதனிடமிருந்து எந்த விதமான தீட்டும் கிடையாது, தீமையும் கிடையாது. எப்படி ஒரு பச்சிளம் குழந்தையின் மீது அது இந்துவா முஸ்லீமா கிறிஸ்துவா என்று பார்க்காமல் அவ்வளவு பேருக்கும் அந்த குழந்தையின் மீது ஒரு அழகான எண்ணம் இருக்குமோ, அதனை பார்க்க வேண்டும் தொட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமோ, அந்த அளவுக்கு தூக்கோடு உங்களை கவனித்துக் கொள்ள வேண்டிய அந்த முகத்தினுடைய அழகு அகத்தின் மூலமாக பிரகாசிக்க வேண்டும். மனசாட்சியத்தோடு வாழக்கூடிய அந்த வார்த்தையின் காரணமாக நெருக்கம் இறைவனிடமிருந்து உங்களுக்கு இன்னும் நெருங்கி வரும். இன்னும் அவன் உங்களுக்கு பாவத்தை மன்னிப்பவனாக இருக்கின்றான். இப்பொழுது கேளுங்கள், எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக என்று, எங்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக என்று கேளுங்கள். முன்பாகவே உங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு நிகழ்வதற்கு முன்பாகவே இறைவனிடம் திரும்புங்கள், என் மீது இரக்கம் காட்டுவாயாக. இப்பொழுது கேளுங்கள், நாளைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவ்வளவு துன்பங்களில் இருந்தும் இன்று நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வீர்கள். அந்த நாளில் பெரும் துன்பங்களும் நான் வாழ்க்கையின் நாளில் என் மீது இரக்கம் காட்டுவாயாக. ஒருவேளை இறைவன் மன்னிக்க போதுமானவர் அந்த சூழ்நிலைக்கு நாம் சொல்ல வேண்டாம். இப்பொழுதும் இறைவன் கூறுகின்றான், உங்களுடைய மனதில் சாட்சியம் உங்களை பேசிக் கொண்டிருக்கின்றது. தாங்க முடியாத கஷ்டம் எனக்கு வந்துவிட வேண்டாம். இவர்கள் கேட்டதெல்லாம் கைகால்கள் விழுந்துவிட வேண்டாம். நான் என் காரியங்களை பார்த்துக் கொண்டு இறுதி வரையில் ஒரு கண்ணியமான வாழ்க்கையை, நியாயமான வாழ்க்கையை, பிறருக்கு துன்பம் கொடுக்காத வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவி செய்தால் போதும் என்று நினைக்கிறேன். ஆனால் உண்மையில் அதல்ல. இப்பொழுது இருக்கக்கூடிய சின்ன கஷ்டம் கூட வேண்டாம் என்றுதான் இருக்கின்றது. ஆனால் நாம் அது இருந்துவிட்டு போகட்டும் என்று கூறுகின்றோம். அது இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு கஷ்டம் உருவாகும் பொழுது முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்று யாருக்கும் தெரியும். தீமையான காரியங்களும் தீமையான விளைச்சல்களும் விளைந்து கொண்டிருக்கும் பொழுது முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்பது யாருக்கும் தெரிந்த அந்த சத்தியம். ஆனால் நான் சின்ன கஷ்டமாக இருக்கும் பொழுது அதை பொருட்படுத்துவதில்லை. இதுவே அந்த கஷ்டம் வளர்ந்து வரும்பொழுது தாங்க முடியாமல் போகும்பொழுது மட்டும்தான் இறைவனே என்று அழைக்கின்றோம். அந்த நேரத்தில் நிச்சயமாக பல தருணங்களிலும் பல சமயங்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மிகப்பெரும் துன்பத்திலிருந்து உங்களை காப்பாற்றியிருக்கின்றான், மனதிற்கு ஆதரவையும் கொடுத்திருக்கின்றான். அந்த நொடிப்பொழுது நீங்கள் சொல்வீர்கள், இறைவனை காப்பாற்றினான் என்று, பிறகு அவனை மறந்துவிடுவீர்கள். சிறு கஷ்டம்தான் இவ்வளவு பெரிய துன்பத்திற்கு அதிலிருந்து உருவாகி இருக்கின்றது. எங்கோ மூளையில் இருக்கக்கூடிய ஒரு மூட்டு வலி சின்னதுதானே என்று நாம் எண்ணுகின்றோம். இங்கு நாம் தடம் புரண்டு விட்டோம். அங்கு இறைவனுடைய சாட்சியம் கூறுகின்றது, இந்த வலி இருக்கக்கூடாது என்று. இதற்கு முன்பாகவே அந்த வலிக்கு காரணமான மனதின் போக்கு பல தருணங்களில் மாறி இருக்கின்றது. அவசரங்களும் அந்த பதட்டம், இருதயத்தின் பதட்டம், சத்தியத்திற்கு புறமாக வாழக்கூடிய அந்த பொய்யை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை, இவ்வளவு தான் காரணம். உடலில் ஒரு மூட்டில், அந்த மூட்டில் ஒரு சிறு பகுதியில் வலி என்ற ஒரு சிறு அணு உருவாகி இருக்கின்றது. அது உடல் மொத்தத்தையும் பாதிப்பதற்கு முன்பாக மூட்டை மட்டுமல்ல, ஒவ்வொரு மூட்டாக மாறி வரும். ஒவ்வொரு உறுப்பாக சீர்குலையும். பிபி, டயபெட்டிஸ் என்ற இந்த இரண்டு மட்டுமல்ல, கேன்சர் முதற்கொண்டு மூட்டுகள் தேய்ந்து போகக்கூடிய அளவுக்கும், இன்னும் தசைநார்களும் நமக்கு செயலிருந்து மயஸ்தீனியா கிரேவிஸ் என்று சொல்லக்கூடிய இன்னும் மிகப்பெரிய கஷ்டங்களையும் நமக்கு நம்முடைய உயிர் போகக்கூடியது என்னுடைய உடல் வியாதியின் காரணமாக. என் இறைவன் அமைத்திருக்கக்கூடிய அந்த நியதியின் முழுமையை நான் அனுபவித்து சுகத்தோடு நான் இறக்கவில்லை. என் இறைவன் எதை கொடுத்தானோ அவ்வளவும் தவற விட்டுவிட்டு நான் பரிதவித்து நான் இறக்கின்றேனே, இந்த நிலை ஏற்படக்கூடாது என்று ஒரு சிறு முளை உங்களுக்கு கெட்ட மரமாக வளர்வதற்கு முன்பாகவே முளைவிடும் பொழுதே இறைவன் அறிவிக்கின்றான், கீழ் எறிய வேண்டும், என் மனம் சீர்பட வேண்டும், உங்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்கின்றது. இப்பொழுது உங்களிடம் புரிகின்றான், நான் ஆரம்பம் முதற்கொண்டு உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன், இந்த நோய் வேண்டாம், இந்த சுகவீனம் வேண்டாம். கொஞ்சம் அதிகமாகும் பொழுது நீங்கள் வலி இருக்கிறதே என்று நீங்கள் எண்ணுகின்றீர்கள். உள்ளத்திலேயே நீங்கள் அது வேண்டாம், சுகமாக வேண்டும் என்று எண்ணக்கூடிய அந்த எண்ணத்தில் மறுநாள் அந்த சுகம் உங்களுக்கு கிடைத்து ஒரு இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் வழியே இல்லை, திடீரென்று திரும்ப ஒரு நாள் வழி வருகின்றது. முன்னே விட அது அதிகமானது. நான் நினைக்கின்றேன் இதே போன்றுதான் முன்னரும் வந்தது, இப்பொழுது அதே வழி வந்திருக்கிறது, இல்லை அது மன்னிக்கப்பட்டு முடிந்ததாக ஆகிவிட்டது. இப்பொழுது நீங்கள் இன்னும் திரும்பவில்லை, நீங்கள் விரும்பியதன் காரணமாக சுகமாக சுகமாக அந்த நிலை இன்னும் அதிகமாக இருக்கின்றது. இப்பொழுது அது இரண்டு பக்கம் திரும்புங்கள். ஆனால் நான் இப்பொழுது டாக்டரிடம் செல்கின்றேன், சுகமாக வேண்டும் என்று கூறியது இறைவன், இறை சக்தி, மகாசக்தி, மாபெரும் சக்தி. நான் இதனை எடுத்துக்கொண்டு டாக்டரிடம் சென்று சுகமாக்க என்று கூறுகின்றேன், டாக்டரை நான் தெய்வமாக ஆக்கிவிட்டேன். யாருக்கு அந்த சக்தி இருக்கிறது என்பது தெரியும். இயற்கையினுடைய உயிரோட்டம் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மூட்டு அல்லது ஒரு தலையில் ஒரு கழுத்து எலும்பில் ஒரு கஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் இயற்கையினுடைய சக்தி சூழல் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சக்தியையும் உயிரோட்டத்தையும் அமைப்பான் இறைவன். அவனை விட்டுவிட்டு டாக்டரிடம் சொல்கின்றேன், அவர்கள் சக்தியை பற்றி அறிந்தவர்களும் இல்லை, உயிரை பற்றி அறிந்தவர்களும் இல்லை, உயிர் சக்தியினுடைய இணைப்பை பற்றியும் அறிந்தவர்கள் இல்லை. வெறும் அந்த மூட்டை உருவ வழிபாட்டை பண்ணக்கூடியவர்கள் தான். இது என்ன இருக்கிறது என்று அந்த மூட்டை பேசும் இங்கே என்னதான் விளங்க வேண்டும், என்ன பிரச்சனை என்பது. உங்களுடைய இருதயம் பயந்து கொண்டிருக்கின்றது, துடித்துக் கொண்டிருக்கின்றது. அது சீரானால் தவிர உங்களுடைய சக்தி ஓட்டம் இயங்காது, அது படபடப்பு நீங்கினால் தவிர உயிரோட்டம் நிலைபெறாது. அந்த நிலை பெற்று இருக்கக்கூடிய சீரான சக்தி ஓட்டம் இயற்கை தான் உங்களுடைய உடல் இயற்கையை மீண்டும் படை நிலைக்கு சகல நிலைக்கு கொண்டு வரும், இன்னும் அதிகமாகவும் அதை உறுதிப்பட செய்யும். டாக்டர்களுக்கு இப்பொழுது உங்களுடைய உடல் நிலையை சுகமாக்குவதற்கு ஏதேனும் சக்தி இருக்கிறதா என்று கேட்டால் உங்களுடைய பதில் என்ன? மனசாட்சி என்பது சொல்ல வேண்டும். உலகத்தினுடைய அறிவு படிப்பறிவு நிச்சயமாக ஒருபோதும் மனசாட்சியத்திற்கு சாதகமாக இருக்காது. பகிரங்கமான விரோதி நமக்கு நம்முடைய படிப்பறிவு, கல்வி அறிவு. மனிதர்களுடைய கற்பனைகள் தான் படிப்பறிவு என்பது அறிவுகள். பார்த்ததையெல்லாம் நம்புவது. இப்போ ஒரு மூட்டு தேஞ்சிருக்குது, தேஞ்சிருக்குன்னு தான் நம்ப முடியுமே தவிர அது சுகமாகங்கிறத நம்ப முடியாது. அது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும் என்பதை நம்ப முடியாது. இந்த மூட்டு தேஞ்சி விட்டது, இதனை எடுத்துட வேண்டும், வேறு மூட்டு வைக்க வேண்டும். இருக்கும் மூட்டையும் தேய்ந்தது. மருத்துவம், மருத்துவர்கள் நான் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த ஒரு மூட்டுக்கு உரிய உயிரை காப்பாற்ற முடியுமா என்று கேட்டால் அதை அறுத்தெறிஞ்சு விட்டு வேறொன்று தான் வைப்பேன் என்று கூறும்பொழுது ஒட்டுமொத்த உயிரையும் காப்பாற்றுவார்கள் என்று டாக்டரிடம் சொல்கின்றோமே, மனதின் சாட்சியம் மூடப்பட்டு விட்டது. இனி பார்க்கும் அறிவை கொண்டு மனிதர்கள் போகக்கூடிய போக்குகளில் எந்த கூட்டம் அதிகமாக இருக்கின்றது, யாரும் இருக்கின்றதோ அது சரியாக இருக்கும் போறோம் என்று நீங்கள் அவர்களை பின்பற்றுவீர்களே தவிர, ஒரே ஒரு மகாசக்தி மட்டும்தான் என் உயிரை பாதுகாப்பவன், ஏனென்றால் படைத்தவன் அவன்தான். அவனைத் தவிர உயிரை பற்றி அவருக்கும் தெரியாது என்ற அந்த சக்தி தெரிந்திருந்தும் இருதயம் விடப்பட்டிருக்கின்றது. விளங்கவில்லை. இப்பொழுது உங்களுடைய மனதின் சாட்சியத்தின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை விடுமைக்கும் எந்த விதமான துன்பமும் உங்களை தீண்டக்கூடாது என்றால் இறைவனுடைய அறிவிப்பு, வேதத்தினுடைய வாக்குகள் உங்களுடைய மனதின் சாட்சியமாக இருந்து உங்களை வழிநடத்த வேண்டும். ஊரடத்தினுடைய அறிவு நிச்சயமாக என்னை தீண்டக்கூடாது, தொடக்கூடாது, அதில் நெருங்கவும் விடக்கூடாது. அவ்வளவு அசிங்கமானது மனிதனுடைய படிப்பறிவு என்பதை அறியுங்கள். பார்த்த பொருள்களை நம்பும் பொருள்கள் அடையக்கூடியவை. சக்தியோட்டம், உணர்வு, அது உங்களுக்காக புதிய உயிரை தோற்றுவிக்கக்கூடியது. நீங்கள் புதிதாக படைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா, அல்லது பழைய வாழ்க்கையில் தேய்ந்து ஓய்ந்து போக வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், படைப்பாளனை நான் நம்பிவிட்டேன், இறைவனை நான் நம்பிவிட்டேன், அவன் என்னிடம் கூறக்கூடியதெல்லாம் நிச்சயமாக நன்மையான செய்திகள். அதன் மீது ஆர்வம் இருக்கின்றது. காரணம், இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை அறிவித்தவன் இறைவன் தான், பூசாரிகள் அல்ல. இறைவன் எத்தனை இறைவன் இருக்கின்றன என்று கேட்டால் ஆம் என்று கூறுவோம். மனதின் சாட்சியம் எங்கு நாம் கடன் புரளுகின்றோம் என்பதையும் நாம் அந்த கடன் புரளக்கூடிய இருதயம், அதனுடைய சக்தி ஓட்டம், அதனுடைய மனசாட்சி தான் முக்கியம் என்றால் அந்த மனசாட்சியத்தை அமைத்தது யார் என்று தெரிய வேண்டும். மனம் என்ற ஒன்றை அமைத்து அது சத்தியத்தை அமைத்து அந்த சத்தியத்திற்கு புறம்பாக போகும் பொழுது நீங்கள் சத்தியத்திற்கு புறம்பாக செல்கின்றீர்கள் என்ற எச்சரிக்கை இல்லாமல் எவரொருவரும் சத்தியத்திற்கு புறம்பாக சென்று ஒரு கெட்டதை செய்வதில்லை, தனக்கே விரோதமாக. ஒரு தவறு செய்யும் பொழுது நான் தவறு செய்கின்றேன் என்று எனக்கு அறிவிக்கப்படாமல், என் இறைவன் என்னோடு பேசாமல், எச்சரிக்கை செய்யாமல், அவனை புறக்கணித்த நிலையில் அல்லாமல் நான் அந்த தவறை செய்வதில்லை, இறைவன் மன்னிப்பவனாக இருக்கின்றான். இந்த தவறுகள் உங்களுக்கு சில மன இச்சைகளை, போதைகளை ஏற்படுத்துகின்றது. அது ஒரு சுகமும் இன்பமும் காண்கின்றீர்கள். அந்த இன்பம் நிலையானதல்ல. அந்த இன்பத்தில் நீங்கள் வாழ முடியாது. நிச்சயமாக அந்த சுகம் ஒரு நாள் நீக்கப்படும். அது வேதனைகளோடு நீக்கப்படும். அல்லது நீங்கள் உங்களுடைய சக மனிதர்களால் நீங்கள் தவறு செய்வீர்கள் என்று சுட்டிக்காட்டக்கூடிய அளவுக்கு நீங்கள் குற்றவாளிகளாகவும் ஆக்கப்படுவீர்கள். அந்த நாளில் இன்றிருக்கக்கூடிய குற்றவியல் சட்டங்கள் எல்லாம் மனசாட்சிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய, ஆனால் மனதின் சாட்சியத்துக்கு விரோதமாக அதனுடைய தீர்ப்புகள் இருக்கும். நான் குற்றவாளி என்பதை மனசாட்சியத்தை கொண்டு நிரூபிக்கின்றார்கள். பிறகு மனசாட்சியம் புரிகிறது, என்னை மன்னித்துவிடு என்று கூறுகின்றது. ஆனால் தண்டிப்பதில் கடமையாக இருப்பார்கள். தீர்ப்பு என்பது மன்னிப்பதில் இருக்கிறது, தண்டிப்பதில் இல்லை. இறைவனுடைய தீர்ப்பு. ஆனால் நம்முடைய தீர்ப்பு தண்டிப்பதில் இருக்கிறது, மன்னிப்பதில் இல்லை. சாட்சியங்கள், வெளிப்படையான சாட்சியங்கள் உங்களுக்கு தேவை, இறைவனுக்கு தேவை. அதனுடைய காரண காரியங்கள் இன்று நாம் கஷ்டத்தில் இருக்கின்றோம். பணம் சம்பாதிக்க வழி இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த சொற்பமான சம்பாத்தியத்திலும் உங்களுக்கு டாக்ஸ் விதித்து, வரிகளை விதித்து, ஒரு கவலம் சோறு விடுங்கினால் கூட வேட் டாக்ஸ். நீங்கள் சுகமாக வாழ்றீங்க, சாப்பிட்றீங்க, அதுக்கு டாக்ஸ் இருக்கணும். நீங்கள் உயிர் வாழ்றீங்க, அதுக்கு டாக்ஸ் இருக்கணும். நாங்கள் தான் யாரெல்லாம் சுத்தப்படுத்துகிறோம். என்னென்ன வகையில் நம்மை சீரழிக்க முடியுமோ, எந்தெந்த வகையிலெல்லாம் ஆடிங் இன்சல்ட் டு இன்ஜுரி, வெந்த பொண்ணில் வேர்பாய்ச்ச முடியுமோ, அந்த அளவுக்கு நாம் நம்முடைய அரசாங்கங்களாலும் சக மனிதர்களாலும் சரணையே இல்லாத மக்களாக நாம் ஆகிவிட்டதன் காரணமாகவும் மிகப்பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கின்றோம். இறைவன் ஒருவனை தவிர நம்மை பாதுகாக்க வழி இல்லை என்பதை இன்று நாம் உணர வேண்டும். நாளைய வாழ்க்கையில் உங்களுடைய குழந்தைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள், எப்படி வருமோ தெரியாது என்று. நீங்கள் வளர்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் படிப்பை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த படிப்பு உங்களுக்கு உதவாது என்று தெரிந்த பிறகும், உலகத்திற்கே அந்த மருத்துவ படிப்பு உதவாது என்று தெரிந்த பிறகும் இருக்கிறதே பெரிய படிப்பு, மருத்துவ படிப்பு தான் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அந்த படிப்பை கொண்டு உலகத்திற்கு எவர் ஒருவரையும் நீங்கள் குணமாக்க முடியாது என்ற சத்தியத்தை விளங்கி இருந்தும் போது, அப்போது கூட நான் என் பிள்ளையை மருத்துவராக ஆக்கப் போகின்றேன். அந்த பிள்ளைக்கு ஒரு இன்டர்வியூ, நீங்கள் என்னவாக ஆக போறீங்க, நான் மருத்துவராக போகிறேன், சேவை செய்யப் போகின்றேன் ஏழை எளிய மக்களுக்கு. அப்பட்டமான பொய், சம்பாதிக்க போகின்றேன்னு சொன்னா என்ன, இப்படியுமா ஒரு தனக்கே விரோதமாக பேசுவாங்க. எந்த ஒரு டாக்டராவது சேவை செய்ய டாக்டர் பார்க்க முடியுமா? இங்கே எப்படா நோய் வரும்னு பார்க்கலாம். சொல்லுங்க, நோய்கள் இல்லாத சமுதாயமாக வேண்டும் என்று விரும்பக்கூடிய மனிதர்கள் டாக்டர்களாகலாம். பிறகு டாக்டர்களாக ஆகி நோயாளிகள் இல்லை என்றால் அவருடைய படிப்புக்கு என்ன செய்வது? நோயாளிகள் வேண்டும் என்று விரும்புவார்கள் டாக்டர்கள், நோயாளிகள் இருக்கக்கூடாது என்று விரும்புவார்களா என்று உங்களை கேட்டால் மனசாட்சி பதில்கள். டாக்டர்கள் செய்யக்கூடியது அவர்களுடைய வயிற்று படைப்பா அல்லது மக்கள் சேவையா என்று கேட்டால் அவருடைய மனசாட்சிக்கம் என்ன பதில்? யாரொருவரும் இதை அனுபவிக்காமல் இல்லை. அவர்கள் தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக மட்டுமல்ல, தாங்கள் சுபேதர்களாக வாழ வேண்டும், பெரும் பணக்காரர்களாக வாழ வேண்டும், அதை ஒரு தொழிலாக வர்த்தகம் போன்று நான் ஆக்கிக் கொண்டு வாழ்கின்றேன், அது நோவோர்க் நோபல் ப்ரொஃபஷன், கண்ணியமான ஒரு வாழ்க்கைக்குரிய ஒரு சேவையாக அவர்கள் எடுக்கவில்லை, எடுக்க முடியாது. காரணம், பணம் என்ற ஒன்று எப்பொழுது இடையூறாக வந்ததோ அப்பொழுது அவ்வளவு கண்ணியமும் கட்டிவிட்டது, மனதிற்கு விற்கப்பட்ட நிலையில் தான் அந்த பணத்தை நோக்கி நான் சொல்ல முடியும். எந்த ஒரு நோயாளியும் குணமாக்க முடியாது, குணப்படுத்த முடியாது என்று இருக்கும் பொழுது நான் சேவை செய்யப் போகிறேன், மருத்துவ படிப்பை படுத்திவிட்டு என்று புரிகின்றார்களே, மருத்துவத்தையும் அறியவில்லை. தான் பட்டுக் கொண்டக்கூடிய அந்த நேரத்தில் தனக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் ஒன்றுமே குணமாகவில்லை என்பதும் தெரிந்திருக்கின்றது. தன்னுடைய முன்னோர்களும் தன்னுடைய அதற்கு முன்னோர்களும் பெரும் கஷ்டத்தோடும் வேதனைகளோடும் சுமைகள் ஏற்றப்பட்டு டாக்டர்களால் அவர்கள் மரணித்தார்கள். அந்த நோயிலிருந்து குணமாகவில்லை, நோயின் காரணமாக மரணித்தார்கள். அந்த நோய்க்கு குணமாக வேண்டி நான் டாக்டர்களிடம் சென்றேன். அவர்களுடைய மருத்துவத்தில் நோய்கள் அதிகமாகியது அந்த டாக்டர்கள் கொன்றார்கள் என்பதை தவிர வேறு என்ன விளக்கம் இருக்க முடியும்? இந்த நோயாளர் செத்தாரு, டாக்டருக்கு போனீங்களா? போனேன். எத்தனை வருஷம் வைத்தியம் பார்த்தீங்க? 5 வருஷம் வைத்து பார்த்துட்டு இருக்கேன். அங்கேயே தான் இருக்கிறேன். டயபெட்டிஸ் அவங்களுக்கு? ஆமாம், நான் 25 வருஷமாக வைத்தியம் பார்த்துட்டுருக்கேன். கதை எப்படி செத்தாரு? டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷனில் செத்தாரு, டாக்டர் மருந்துடைய காம்ப்ளிகேஷனில் செத்தாரு. அப்போ கொலை செஞ்சது யாருன்னு கேட்டால் கடவுள் கொலை செஞ்சார். அவரால் முடிஞ்சதை பார்த்தாரு. அவனை குத்துனாரு, அவன் என்ன ஆப்ரேஷன் பண்ணார், உறுப்புக்கெல்லாம் சரிச்சார். பாவம், அவரால் முடிஞ்சது செஞ்சார். கொலை செஞ்சது டாக்டர், டாக்டர் இல்லை கடவுள் தான். அவளை முடித்ததையும் பார்த்துவிட்டேன். இப்படி நான் மனசாட்சியத்திற்கு விரோதமாக மனசாட்சியம் அற்றி போய்விட்ட நிலையில் கொலை செய்தது யாருக்கு கூட தெரியாமல் டாக்டர் என்னை கொலை செய்தால் இறைவன் கொலை செய்து விட்டான் என்று கூறி மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு திரும்புகின்றார்கள். பிணத்தை எடுத்துக்கொண்டு மடங்கி போய்விட்டது, மறந்து போய்விட்டது. இப்பொழுதுதான் இந்த மருந்துகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு மருந்தும் ஒரு நோய்க்கு இன்னும் பல நோய்களை, புதிய நோய்களை, சைடு ரியாக்ஷன்ஸ், அதனுடைய பக்க விளைவுக்காக புதிய நோய்கள் உருவாகும் என்று தெரியும். மனசாட்சியத்திற்கு வருகின்றேன். இதற்கு நிகரான புத்தகம் இல்லை. ஒரு நோய் உருவாகிறது என்றால் அந்த நோய் சீராக வேண்டும், குணமாக வேண்டும், நோய் நீக்கப்பட வேண்டும், என்னுடைய உடல்நிலை மாற வேண்டும், நன்மையின் பார்வை, அதனை நான் சுகமாக உணரவில்லை. இந்த நோய் அதிகமாகக்கூடாது. அப்படியென்றால் மருத்துவருக்கு மருத்துவம் தெரியவில்லை, என் நோயை பற்றி விளங்கவில்லை. ஒரு பானை தோற்றத்துக்கு ஒரு சோறுப்பதன் நல்ல மாற்றுக்கு ஒரு சூழல் தெரியும். நம்ம மாடாவும் இல்லை, எறும்பு மாடாக இருக்கும். எவ்வளோதான் அடிக்கிறாலும் சரி, ஒரு காலம் நான் உணர்றது கிடையாது. ஊர் மக்கள் என்ன சொல்வதோ அதே விலங்குகளாக, விலங்கு கூட்டங்களாக, மந்தைகளாக நான் பின்பற்றி திருவினை தவிர சொந்தத்தில் உணர்ந்து நான் செயல்பட்டு என்னுடைய உதாரணத்தின் மூலமாக கெட்டிருக்கூடிய சமுதாயத்தை நிறையும் நேர்வழியில் படுத்துவதற்கான அந்த பாக்கியத்தை ஒரு காலம் நாம் நம்மிடம் கிடையாது, நாம் மறந்து போய்விட்டோம். உங்கள் முன்னோர்கள் இதற்கு காரணம், உங்களுடைய சமுதாய மக்கள் காரணம், மந்தைகளாக வாழ்ந்த காரணமாக சொந்தத்தை கொண்டிருக்கக்கூடிய மனசாட்சிகள் இயக்கக்கூடிய மனிதர்களாக அவர்கள் இல்லை என்பது. அந்த ஒரு நோய் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இன்னொன்றும் இருக்கிறது. ஒரு நோயோடு இன்னும் 2-3 நோய்கள் சேர்ந்தால் இருக்கக்கூடிய நோய் குணமாகவோ மோசமாகவோ என்று கேட்டால் மனசாட்சியத்தினுடைய பதில் என்ன? இருக்கக்கூடிய நோயும் அதிகமாகின்றது. இன்னும் 2-3 நோய்கள், பல நோய்கள் ஒன்று சேர்கின்றன. இப்பொழுது நான் மோசமாகவேனா அல்லது வாழ்க்கையா? இதுக்கு டாக்டர் போய் கேட்கணுமா? படிக்கணுமா? இருக்கு. மனசாட்சியம் இல்லாதவர்கள் படிப்பின் அறிவை நம்புவார்கள். அவர்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் என்றும் சமமே. மனசாட்சியத்தோடு வாழ்பவர்கள் இந்த படிப்பை நம்ப மாட்டார்கள். எனவே அவர்களை வாழ்விக்கக்கூடியது இந்த மனதின் சாத்தியமும் நேர்வடியும். அதில் இருக்கக்கூடிய சத்தியமும் அவர்களுக்கு விளங்கிய பிறகு நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சீரான பாதை என்பது எது என்று அறிவார்கள். அங்கு அவர்களுடைய வாழ்க்கை மலரும். இன்னைக்கு நீங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் வந்து டாக்டர் தானே போவது பெரும்பாலும். இதை மட்டும் கருத்து நிறுத்திட்டு அதுக்கு பேதர்களாக வாழலாமே. நீங்கள் மனசாட்சி இல்லாத காரணமாகத்தானே, வேதத்தினுடைய சாட்சியத்தின்படி வாழாத காரணமாகத்தானே, பொய் சொல்லியும் காரணத்தினா பொய் சொல்லிய காரணத்தினால் பொய் சொல்லியே வாட பழக்கப்பட்டிருக்க காரணமாக, பொய் இல்லாமல் வாட முடியாது என்று நாம் ஊருக்கும் உபதேசத்தின் காரணமாக மிகப்பெரும் இறைவனுடைய கோபத்திற்கும் ஆளாகிவிட்டோம். ஒரு நோய்க்கு மேலாக இன்னும் பல நோய்கள் ஏற்படுத்தக்கூடிய இந்த மருந்துகளையும் மாத்திரைகளையும் இந்த டாக்டர்களையும் இந்த மருத்துவ முறையையும் நாம் நம்பக்கூடாது என்பதற்கு இதைவிட ஒரு ஆதாரம் உங்களுக்கு என்ன இருக்க முடியும்? எப்படி நாம் மனசாட்சியத்தை விட்டுவிட்டோம், விட்டுவிட்டோம், கைவிட்டுவிட்டோம்? இறைவன் நம்மை கைவிட்டுவிட்டான், மனசாட்சியமும் நீங்கிவிட்டது என்பதை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? இப்பொழுதும் யாருக்கெல்லாம் புரிகிறதோ இப்பொழுதாவது மனசாட்சியத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேலும் இந்த மனசாட்சியத்தை நீங்கள் நீக்கிக்கொண்டவர்களாக வாழ வேண்டாம், அதனை புறக்கணித்தவர்களாகவோ அதனை மறந்து போயிட்டவர்களாக வாழ வேண்டாம். கேடுங்கள் உங்களை இறைவனம், நாங்கள் மறந்து போயிருப்பினும் அல்லது மறக்காமல் இருக்கும் நிலையிலும் ஊர் மக்களை பின்பற்றி தவறு செய்து கொண்டிருக்கும் நிலையிலும் எங்களை நீ குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. நிச்சயமாக உங்களுடைய மனதின் பலவீனத்தை நீங்களும் அறிவீர்கள், இறைவன் அறிவான். அந்த பலவீனத்தையாவது நீங்கள் உணர்கின்றீர்களா என்று இறைவன் பார்க்கின்றான். கேளுங்கள் என்னிடம், எங்கள் இறைவனே, நாங்கள் தவறு செய்திருந்த போதிலும் மறந்துவிட்ட போதிலும் எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பார்கள். அத்தியாயம் 2:286 வசனத்தில் உங்களுக்கான நாளைய வாழ்க்கையினுடைய அந்த பகுதியில் என்ன உங்களுக்கு பிரார்த்தனை அமைய வேண்டும் என்று அந்த மனசாட்சியத்தோடு இணைத்துக் கூறுகின்றான். உங்களுடைய மனம் எந்த அளவுக்கு பலகீனமாக இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். உங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலையை நிச்சயமாக நான் அமைக்க மாட்டேன். உங்களுடைய எண்ணத்தின் மீதும் அந்த எண்ணம் எங்கிருந்து தோற்றுவிக்கப்படுகின்றதோ அந்த மனசாட்சியத்தின் மீதும் சத்தியமாக உங்கள் இறைவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றான். உங்களுக்கு நெருக்கமாக இருந்து உங்களுடைய படிப்பை நம்பி இறைவனை கைவிட்டுவிடாதீர்கள். உங்களுடைய பெருமையை நம்பி இறைவனுடைய அனுகிரகத்தை விட்டு நீங்கள் விலகி விடாதீர்கள். உங்களுடைய சுகபோகங்களில் போதையில் ஆகி இறைவனை மறந்தவர்களாக ஆகிட வேண்டாம். நாம் இன்று இறைவனை நம்பிக்கை கொள்வதற்கு பலகீனமானவர்கள், அந்த அளவுக்கு மனசாட்சியம் பலகீனமாக ஆகிவிட்டது. நான் இப்பொழுது இறைவனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டி இறைவன் அனுமதித்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் உங்களை அமைக்கின்றான். கஷ்டத்தோடு வாழ்ந்து வருகின்றீர்கள், இனியும் கஷ்டத்தை எதிர்பார்க்கின்றீர்கள், அதுவும் நிகழ இருக்கின்றது. இந்த கஷ்டத்திலிருந்து விடுபட முடியாத நிலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியது நிச்சயமாக கஷ்டம் வளர்ந்து வரும். அந்த நிலையில் ஒரு கஷ்டம் இல்லை, இன்னும் பல கஷ்டங்கள் சேர்ந்து வரும். அந்த துன்பங்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டி இன்று உங்கள் இறைவன் பக்கம் முழுமையாக திரும்புங்கள். மனசாட்சியம் என்ன சொல்கிறது என்று கேளுங்கள். நீங்கள் உங்களுடைய பலகீனத்தை கொண்டு வாழக்கூடிய இந்த நிலையில் இறைவன் உங்களை பிரார்த்தனை செய்ய சொல்கின்றான். எங்கள் இறைவனே, நாங்கள் தவறு செய்திருப்பினும் நாங்கள் மறந்து போயிருப்பினும் எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. என்கிட்ட பேசுங்கள், என்கிட்ட பேசும்போது உணர்வு ஏற்பட்டோம், வாயை திறந்த வார்த்தைகளாக பேசாதீங்க. ஊர் மக்கள் கேட்க வேண்டாம், நீங்கள் என் பக்கம் திரும்ப. மனசாட்சியத்தில் நான் உங்களுக்கு அறிந்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் சுகமாக வாழ்வதை எவரும் விரும்புவார்கள் விரும்புவார்கள் என்பது கேள்வி அல்ல. நீங்கள் சுகமாக நான் விரும்புகின்றேன். உங்கள் மீது நான் நிச்சயமாக கருணை மிக்கவன், அன்பு மிக்கவன், ஆற்றல் மிக்கவன், மாபெரும் சக்தி என்னை நம்புங்கள். தெரிந்திருந்தும் நாம் அவனை கைவிட்டோம், டாக்டர்களை நாடினோம், நாம் உயிர் பறிபோகும் அளவுக்கும் நாம் வறுமையில் ஆகி கடன்காரர்கள் ஆகும் முறையில் பிணத்தை கூட தரமாட்டார்கள். இப்பொழுது அந்த பிணத்தை வைத்துக் கொண்டு எல்லா ஆர்வனையும் நான் விட்டுவிட்டு அதிலிருந்து உங்களுடைய கடன்பட்ட அந்த தொகையை நீங்கள் நீக்கிக் கொள்ளலாம். அடுத்தது அவர்களிடமிருந்து உள்ள ஒரு செய்தி, நீங்கள் கடன் பெற வேண்டாம், எதுவும் தர வேண்டாம், உங்களுடைய ஃபீஸ் வந்து நாங்கள் இந்த ஆர்வம் எடுத்துக்கிறோம், எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்கள், அவ்வளோதான், நாளைக்கு உடன் கூட கிடைக்கும். எந்த சூழ்நிலையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் உங்களுடைய மனசாட்சியத்தின் பிரகாரம் எங்கு போய் முடியும் என்பதை நான் இங்கு கூறுவது சத்தியம்தான் என்பதை அறிவதற்கு எந்த விதமான தடையும் இல்லாத நிலையில் நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக இறைவனுடைய வாக்கு சத்தியமானது, நிகழ வேண்டியது நிகழ்ந்தே தீரும். நாம் இன்று திரும்பாவிட்டால் அத்தியாயம் 2:286, எங்கள் இறைவனே, நாங்கள் மறந்து போயிருப்பினும் அல்லது தவறுகளே செய்து கொண்டிருந்த போதிலும் நீ எங்களை குற்றப்பிடிக்காதிருப்பாயாக. என்னிடம் பேசுங்கள், நிச்சயமாக நான் மன்னிப்பவன். வரம்பு மீறி நீங்கள் செய்யக்கூடிய அந்த பாவங்கள் அனைத்தையும் நான் மன்னிப்பவனாக இருக்கின்றேன். நான் மன்னிப்பவன் தானா, மன்னிப்பேனா? எனக்கு இந்த மாதிரியான இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருக்கின்றன. நான் விருப்பம் பாவங்கள் செய்திருக்கின்றேன், வரம்பு மீறிய பாவங்கள் செய்திருக்கின்றேன், என்னை மன்னிப்பானா என்ற அந்த சந்தேகத்தை கொண்டு நிற்கின்ற வேண்டாம். இறைவனுடைய இன்னொரு பெயர் மன்னிப்பவன். அந்த பெயருக்கு விரோதமாக அவன் செயல்பட மாட்டான். அவன் வாக்குறுதி உண்மையானது. எனவே மன்னிப்பவனை நீங்கள் சந்தேகம் கொள்ளாதீர்கள். அவன் மன்னிக்காவிட்டால் பிறகு யார் உங்களை மன்னிப்பது? உங்களை மன்னிப்பதையும் உங்கள் மீது கருணை புரிவதையும் அவன் தன் மீது கடமையாக்கிக் கொண்டான். தன் பக்கம் யார் திரும்புகிறார்களோ அவர்கள் மீது எத்தகைய சந்தேகமும் வேண்டாம். உங்களுடைய உள்ளத்தை இறை இல்லமாக நீங்கள் மாற்ற வேண்டும். பள்ளிவாசல்களிலோ, மசூதிகளிலோ, சர்ச்சைகளிலோ, தர்காக்களிலோ, உங்களுடைய கோயில்களிலோ அங்கு இறைவன் இல்லை. இங்கு பேசிக் கொண்டிருப்பான் உங்களுடைய இறைவன். இப்பொழுது உணர்வுகளாக உங்களுக்கு உணர்த்தப்பட அதனை நீங்கள் ஒரு ஆறுதலாக உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இது நமக்கு நன்மையாக இருக்கின்றது என்று என்ன செய்வதும் இறைவன்றான். இறை உணர்வுகளில் வாழுங்கள். அந்த உணர்வுக்கு கண்ணியத்தையும் மதிப்பையும் கொடுப்பது அந்த உணர்வுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பூஜையாகும். அசுத்தப்படுத்தாமல் அந்த கண்ணியத்தையும் தூய்மையும் போற்றுவது பூஜையாகும். எங்கு பூஜித்து பழகுங்கள். இறைவனுடைய வாக்குகள் அவ்வளவு உங்களுக்கு புதுப்பிக்கப்படுகிறது. அதை மறந்துவிட்டீர்களோ அதனை. மருத்துவ செலவு வேண்டுமா, மருத்துவ செலவு வேண்டாமா உங்களிடம் கேள்வி. மருத்துவ செலவு வேண்டாம். அப்படி என்றால் உங்களுடைய வருமானம் எப்படி இருக்கும்? கெட்டதற்கு செலவழிப்பது இனி நல்லதுக்காக செலவு செய்யப் போகின்றீர்கள். உங்களுடைய நிலைமை மாறுகின்றது. இருதயம் படப்பிடக்கவில்லை. நீங்கள் கூறுங்கள், எங்கள் இறைவனையே எங்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக. கூறுங்கள், அவ்வளவு பாவம் செய்து கொண்டிருக்கிற நிலையில் இனியும் நான் பாவம் செய்யத்தான் போகின்றேன், எனக்கு நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று கூறுவதற்குரிய திராணி இல்லை, உறுதி இல்லை. நான் அந்த அளவுக்கு போதையில் இருக்கின்றேன். என் இறைவனே என் மீது இரக்கம் காட்டுவாயாக. நான் செய்ய இருக்கும் பாவங்களுக்காகவும் என்று நீ என்னை மன்னிப்பாயாக என்று கேளுங்கள். உங்களுடைய தகுதிகள் மாறும், உயரும். உங்களுடைய மனதில் சாட்சியம் தூய்மைப்படுத்தப்படும். அங்கு மனிதர்களுடைய வழிமுறைகள் தீண்டுவதில் தீட்டுப்பட்டதிலிருந்து பாதுகாக்கப்படும் என்று நம்புங்கள். இதனை அறியாத நிலையில் யார் மீது நீ சுமைகளை சுமத்தி ஆஸ்பத்திரிகளில் அவர்களை சேர்த்து பெரும் சுமைகளுடனும் கடன் சுமைகளுடனும் உடல் வியாதி சுமைகளுடனும் மரணித்தார்களோ அப்படிப்பட்ட சுமையை எங்கள் மீது நீ சுமத்தாதிருப்பாயாக. அத்தியாயம் 2:86. எங்களுக்கு முன் சென்று போனோர் மீது நீ சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீதும் எங்களுடைய சந்ததிகளின் மீதும் சுமத்தாதிருப்பாயாக. இறைவனே எங்களை கைவிட்டு விடாது. கேளுங்கள், இன்று முறைப்படுத்தப்படுகின்றது உங்களுடைய மனசாட்சியம். வேதத்தின் படி வாடுங்கள். வேதம் மனசாட்சியம் மட்டும்தான். அதற்கு பொருத்தமான வேதம் எதுவாக இருந்தாலும், வார்த்தை வாசகங்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அது வேதம். இதற்கு பொருத்தமானது எது இல்லையோ அது வேதம் அல்ல. இறைவன் தான் டாக்டர்களை படைத்தான் என்று கூறுவார்கள். அவர்களுக்கு மருத்துவ அறிவை கொடுத்தான் என்று கூறுவார்கள். இறைவன் கொடுத்த மருத்துவ அறிவு அங்கு அவர்களால் அந்த நோயை குணப்படுத்த முடியாது என்பதுதானே. இறைவன் தவறாக வழிகாட்டிருக்கான். சுகமாக்கி கொடுன்னு ஒன்ட்ட கேட்டா நீ டாக்டர்கிட்ட போன்னு சொல்ற, அங்க அவன் என்ன கொண்டுட்டான் அப்படின்னு இருக்கும் பொழுது இறைவன் தவறாக வழிகாட்டி விட்டான். சுகமாகறதுக்கு ஒரு நோய்க்கு பதிலாக அவர்களை கொடுக்கக்கூடிய மருந்துகள் இன்னும் பல நோய்களை பற்றவளைகளை ஏற்படுத்துகிறது என்று இறைவன் தெரிஞ்சிருந்தும் உங்களை அதன்பால் செலுத்துவானா டாக்டர்கள் சொல்லுங்கள் என்று எப்படியும் பேசுவார்கள். ஆனால் மனசாட்சியம் இருந்தால் அந்த கேள்விகளுக்கு பதில் தவறான மக்கள் தவறான பாதையை காட்டுகின்றார்கள். இவர்களுடைய ஒட்டும் உறவும் கூடாது என்று அந்த நிலையிலேயே அவர்களை நாம் கருவத்துக்கொள்ள முடியும். இறைவனுடைய உதவியின் பக்கம் நாம் முழுமையாக சார முடியும். செஞ்சிட்டு கேள்விகளை உள்ளத்தில் கேட்கும் பொழுது ஞானங்கள் பிறக்கும், சத்தியத்தை பிறக்கும், பிறப்பிக்கும். அந்த கேள்வியை வெளியில் கேட்டால் குழப்பங்கள், மனிதனுடைய அறிவு பதில் சொல்லும். வீண் குழப்பங்களில் நாம் சிக்கிச்சிறந்துவிடுவோம். எந்த கேள்வியும் உள்ளத்தில் கேட்கும் பொழுது அது கேள்வி ஞானங்களாக மாறும். வெளியில் கேட்டால் கெட்ட கல்வி அறிவியாக மாறும். மனிதர்களிடம் கேட்பதை வச்சு விலகுங்கள், உள்ளத்தில் கேளுங்கள். அங்கு உங்களுடைய பாதை அமையும். உங்களுடைய தரித்திரத்திற்கும் வறுமைக்கும் காரணம் மருத்துவ செலவா இல்லையா என்று கேட்டால் ஆம், மருத்துவ செலவு. அது இல்லை என்று முதலாண்டு எண்ணத்தின் மிக சத்தியமாக எங்கள் இறைவனே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் முன்னோர்கள் ஆங்கில மருத்துவத்தில் தான் இருந்தார்கள். உலகம் முழுமையிலும் ஆங்கில மருத்துவம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு நீ ஏற்படுத்திய சுமை நிச்சயமாக அவர்கள் மனசாட்சியத்தை விட்டு விலகி நீதான் வழிகாட்டினாய் இதன் பக்கம் என்று ஊர் மக்களை நம்ப வைத்து உன்னுடைய பெயரையும் கெடுத்து உன்னை நம்புவதற்கும் அவர்களுக்கு வழி இல்லாமலாக்கி எவ்வளவு பாதகங்களை அவர்கள் தங்கள் மீது சுமத்திக் கொண்டு நீ அவர்களை கைவிட்டதன் காரணமாக மிக பெரும் சுமையோடு இருந்தார்களே, அப்படிப்பட்ட சுமையை நீ எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக நன்றி கொள். உங்களுடைய இருதயத்தின் பக்கம் மனசாட்சியத்தின் பக்கம் நிச்சயமாக நீங்கள் திரும்ப வேண்டியவர்கள். நீங்கள் தாங்க முடியாத அளவுக்கு உங்களை நிச்சயமாக இறைவன் கஷ்டப்படுத்துவதில்லை. உங்களுக்கு நீங்களே துன்பத்தை ஏற்படுத்திக் கொண்டு பிறகு அது இறைவனிடமிருந்து வந்தது போன்று நீங்கள் எண்ணுகின்றீர்கள். நிச்சயமாக இறைவனுடைய வேதனையை நம்மில் எவரும் என்று அனுபவித்ததில்லை. அதில் ஒரு கீழ்ச்சி நம்ம படுவானாலும் நம்முடைய வாழ்க்கை இதுவரையில் வரலாறுகளாக ஆகியிருக்கும். நான் சம்பாதித்ததிலிருந்து நான் என்னுடைய கேடுகளிலிருந்து சம்பாதித்ததில் ஒரு சர்ப்பத்தை அனுபவித்து செய்கின்றேன். அதனையும் நான் முழுமையாக அனுபவித்து செய்யவில்லை. இறைவன் உங்கள் மீது கருணையான பேரன்பு கொண்டவன் என்பதை நீங்கள் அறியுங்கள். நீங்கள் தவறு செய்கின்றீர்கள் என்பதை அறிய வேண்டி நீங்கள் உங்களுடைய போக்குகள் தவறு, நீங்கள் எதனை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினீர்களோ அது உண்மையில் உங்களுக்கு நோய்களையும் அதன் கேடுகளையும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை அறிவிப்பதற்காக வேண்டி உங்கள் கண் முன்பாகவே உங்களுடைய முயற்சிகள் பலவாறாக இருந்தும் ஒவ்வொரு முயற்சியிலும் அது உங்களுக்கு கேடுகளை அதிகமாகிக் கொண்டிருப்பதை நான் உங்களுக்கு அறிவிக்க வேண்டி படிப்படியாக உங்களுடைய வேதனைகள் அதிகமாக்குகின்றேன் என்ற போதிலும் நாம் நல்லுணர்வு பெறவில்லை. இறைவன் இப்பொழுதும் சரி, இன்று நீங்கள் ஒரு மருத்துவத்தை மேற்கொள்ளும் போது நாளைக்கு இன்று இருக்கக்கூடிய ஒரு கஷ்டம் அதிகமாகும். இதை அறிவிக்கின்றான். தவறான பாதை வெளியேறுகிறது. உங்களுடைய உயிர் மூச்சுக்களுக்கு முன்பாக அறிந்து கொள்ளுங்கள். என் பக்கம் திரும்பதை தேர் வழியில் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மிக பெரும் துன்பத்திற்காகி பிறகு நான் என்னுடைய வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கை இழந்த பிறகு என்னுடைய துயரத்தின் உச்சகடத்தில் இருக்கும் பொழுது இப்பொழுது இறைவனே என்னை காப்பாற்று என்று கூறும் பொழுது ஒரு வேளை அவன் மன்னிக்கலாம். ஆனாலும் அவன் மன்னிப்பனாக இல்லை என்பது அவனுடைய திட்டமான உறுதியாக வாக்காக இருக்கின்றது. உயிர் வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கை என்றோ இழந்து விட்டீர்கள் என்றல்ல. நான் கூறக்கூடிய அந்த வார்த்தையை என்றோ நீங்கள் புறக்கணிப்பீர்கள் என்பது அர்த்தம். இறுதியாக உங்களை பற்றிய நம்பிக்கை நீங்கள் இழந்துவிட்டீர்கள். டாக்டரை பற்றிய நம்பிக்கை இழந்துவிட்டீர்கள். அவர்களும் கைவிட்டு விட்டார்கள். நீங்களும் உங்களை நம்பிக்கை இழந்துவிட்டீர்கள். இப்பொழுது இறைவனை கூப்பிடுவது என்பது நிச்சயமாக அவனிடம் ஒரு பொருத்தமான பிரார்த்தனையாக அமையாது. ஆக இப்பொழுது நாம் திரும்புகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நெஞ்சம் நம்பிக்கை என்ற ஒன்று, எனக்கு சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று அந்த விருப்பம் இருக்கும் போது இப்பொழுது நான் திரும்புகின்றேன். நிச்சயமாக இறைவன் அந்த திரும்புதலை வரவேற்கின்றான். உங்களை அரவணைப்பதற்காக காத்திருக்கின்றான். உங்களுடைய மனதில் அந்த சுகமும் அந்த அமைதியும் அந்த அழகான வாழ்க்கையினுடைய ஆரம்பமும் இன்று ஆரம்பமாகட்டும். எங்கள் மீது நீ நன்மையை அருள்வாயாக. நான் சம்பாதித்த தீமைகளில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் சம்பாதித்த நன்மையும் எனக்கு இருக்கின்றது. இன்னும் வாழ வேண்டும் என்ற அந்த ஆசை, அந்த விருப்பம், இறைவனைப்பன் திரும்ப வேண்டும் என்ற அந்த ஒரு நாட்டமும் இருக்கின்றது. இன்னமும் நான் உன்னை கைவிட்டு விடவில்லை. எனவே என்னுடைய நன்மை என்ன இருக்கின்றது. உன்னுடைய வாக்கை நீ பூர்த்தியாக்குவாயாக. உங்களுடைய இறைவன் நிச்சயமாக தன் மீது உங்கள் மீது கருணை புரிவதை கடமையாக்கிக் கொண்டான். எத்தகைய சந்தேகமும் வேண்டாம். நாம் அவ்வளவு தூரத்திற்கு நாம் சென்றுவிடவில்லை. இன்னமும் நமக்கு வாழ வேண்டும், அழகான வாழ்க்கை வாழ வேண்டும், திருப்தியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம். உங்களுடைய அழகான முயற்சிகள் இறைவனும் ஏற்றுக்கொள்ளப்படும். யார் ஒருத்தருக்கு வந்து நியாயமாக இருக்கக்கூடிய கடையை பிடிக்குமா அல்லது அநியாயமாக நடத்தக்கூடிய கடையை பிடிக்குமா என்று கேட்டால் நியாயமாக நடத்தக்கூடிய கடையை பிடிக்கும். வியாபாரம் நியாயமான லாபம் வைத்திருக்கின்றார்கள் என்று உங்களுக்கு எங்கு தோன்றுகிறதோ அங்கு செல்வீர்கள். அழகான உணவாக இருக்கின்றது அல்லது அழகான பொருள்களாக இருக்கின்றன, ஏமாற்றுகள் அங்கு இல்லை என்பது என்று இருக்கும் பொழுது வாடிக்கையாளர்கள் வருவார்களா வரமாட்டார்களா? பொறுமையோடு யார் சத்தியத்தின் பாதையில் நடக்கின்றார்களோ அவர்களுக்கு என்றுமே முடிவில்லாத தற்கொலை உண்டு என்று இறைவன் அறிவிக்கின்றான். ஆனாலும் சீக்கிரமாக சம்பாதிக்க வேண்டி பெரும் பொருட்ட வேண்டி இதற்கு நேர்மாற்றமாக ஆகின்றோம். இப்பொழுது அகல கால்வைக்கு வேண்டாம் என்று கூறக்கூடிய சில மனிதர்களுடைய பேச்சுக்களை நாம் நினைவுற வேண்டும். படிப்படியாக இறைவனுடைய ஆற்றல் உங்களோடு பெருகிவிட வேண்டும். அவனுடைய ஆறுதலும் அவனுடைய அற்படைகளும் உங்களுக்கு பெருகிவிட வேண்டும் என்று விரும்புங்கள். இறைவன் படைக்கக்கூடிய எந்த ஒன்றும் சிறிதாக ஆரம்பித்து நன்மரமாக வளர்ச்சியடைந்து உங்களுடைய பலன்களை என்றுமே முடிவில்லாத பலன்களை உங்களுக்கு அது வாடும் காலமெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கும். நீங்கள் வாடும் காலமெல்லாம் போகணும். விதமாக என்னுடைய ஒவ்வொரு நன்மையும் இறைவனுடைய புறத்திலிருந்து ஆரம்பமாக வேண்டும் என்றும் அது நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்பினால் சிறுக லாபத்தை வைத்து ஆரம்பியுங்கள். அது பெருகும். பெரிய லாபத்தை நீங்கள் ஆடும்பொழுது நீங்கள் இறைவனை கைவிட்டு விட்டீர்கள். மாறாக மனசாட்சியத்துக்கு விரோதமாக அவ்வளவு சாட்சியங்களும் தெளிவாக தெளிஞ்சிருந்தும் உடனே நாம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆகும் பொழுது இறைவனை கைவிட்டுவிட்டோம். பொய்யையும் புரட்டையும் கொண்டும் ஏமாற்றையும் நயவஞ்சத்தை கொண்டு மட்டும்தான் வாழ முடியும். உங்களுடைய அந்த வியாபாரத்தினுடைய பெயர் வெகு விரைவில் கட்டிவிடும். பிறகு வேறு வழி இல்லாமல் நாம் சென்றாடுவோம். இது கூடாது. அதிகமாக பெரும் உபகாரம் செய்யாதீர்கள். இறைவனிடமிருந்து பேருபகாரங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை நாங்கள் நம்ப வேண்டும். இப்பொழுது நான் பிரார்த்தனையை மேற்கொள்கின்றேன். என் இறைவன் எனக்கு அறிவித்துக்கூடிய செய்தி 2:286 அத்தியாயம் 2:286 அல்லாஹ் எவர் ஒருவருக்கும் அவர் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு கஷ்டத்தை நிச்சயமாக கொடுப்பதில்லை. இப்பொழுதும் நான் சொல்கின்றேன், சுகமாகுங்கள் என்று நம்புவதில்லை. காரணம், உள்ளத்தில் இறை ஆற்றல் இருக்கிறது என்பதை எந்த பூசாரியும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. வெளியில் வந்துவிடு, கட்டிடத்துக்குள் வந்துவிடு, அங்குதான் என்று கூறினார்கள். எனவே அங்கு மயான அமைதி, செத்த அமைதி, சுடுகாட்டு அமைதி, இவர் எங்கும் எதுவும் கிடையாது. இங்கு இறைவனுடைய ஆற்றல் மிக்க நற்செயல்கள் நற்சொல்கள் இங்கு உங்களுக்காக, உங்களுடைய கணித்தை பாதுகாப்பதற்காகவும், உங்களுடைய நிலைமையை சீர்படுத்த வேண்டியும் இங்கு உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்தியை மறந்துவிட்டோம். காதுகளுக்கு கேட்பதும் இல்லை, செவிடர்களாக ஆகிவிட்டோம். இறைவனுடைய செய்திக்கு, மனிதர்களுடைய வழிமுறைகளுக்கு நாம் காது கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அது கெட்டதை தவிர இல்லை என்பதையும் உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் இன்னமும் திரும்பவில்லை. பூசாரிகளை கைவிடுங்கள், முன்னோர்களுடைய வழிமுறைகளை கைவிடுங்கள், சத்தியத்தை பின்பற்றுங்கள். உங்களுக்கும் உங்களுடைய இறைவனுக்கும் உள்ள நெருக்கம் உங்களுடைய இருதயத்தின் மனசாட்சிக்கு மீது அமைந்திருக்கிறது. அதுதான் உங்களுடைய வேதம். அங்கு சொல்வதை நீங்கள் படியுங்கள், அதை கேளுங்கள், பின்பற்றுங்கள். இறைவனுடைய மாபெரும் சக்தி உங்களுக்குள் இயங்குவதை நீங்கள் பார்க்க வேண்டும். இன்று முதலாக உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் எந்த விதமான குறையும் இல்லை என்பதை குறையும் இல்லை என்பதை உணருங்கள். இப்பொழுது உங்களுடைய பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள். என் இறைவனே, நிச்சயமாக எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட சுமையை நீ எங்கள் மீது சுமத்த மாட்டாய் என்ற உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது. நிச்சயமாக நீ வாக்குறுதி மீறுபோன் இல்லை. உன் கணேசன் மீது சத்தியமாக ஏற்றுக்கொண்டேன். நான் செய்த நன்மை இன்னமும் உன்னை நான் நம்புகின்றேன். நான் செய்த தீமை உன்னை விட்டும் விலகிக் கொண்டிருக்கின்றேன். என்னை காப்பாற்றுவாயாக. நான் தவறு செய்திருக்கின்றேன், அதை நீ பிழை பொறுப்பாயாக. நான் மறந்துவிட்டேன் உன்னை, என்னை நீ அரவணைத்துக் கொள்வாயாக. உங்களுடைய அழகான அந்த இறைவனுடைய புறத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனைகள் நிச்சயமாக உடற்பூர்வமாக இருக்கும் பொழுது இறைவன் உங்களோடு இணைந்து விட்டான் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். இறைவன் உங்களுடைய வேதத்தை கூறுவதெல்லாம் நாம் 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 என்று கூறுவான். அந்த நாம் என்பது அவன் உங்களோடு இணைந்து செயல்படுகின்றான். ஒருவராக இருந்தால் நான் உங்களோடு இணைந்திருக்கும் போது உங்களுக்காக நான் வருகின்றேன், உங்களோடு வருகின்றேன், நாம் இணைகின்றோம். வேதம் முழுவதும் நாம் என்றே வரும். திரும்பாவது முற்றிலும் முழுமையமாக இல்லாவிட்டாலும் திரும்பாவது நானும் என்னோடு என் இறைவனும் நாமாக இருந்து செய்யக்கூடிய காரியங்கள் அகிலங்களின் மீது சத்தியமாக இவ்வளவையும் படைத்த இறைவனோடு நான் இணைந்திருக்கின்றேன். எனக்கு மீறி ஒரு கெட்ட சக்தி நிகழப்போவதில்லை. நான் சம்பாதித்த நன்மையும் எனக்கு, நான் சம்பாதித்த தீமையும் எனக்கு. நீ அருள் புரிந்தாலன்றி நான் என்னுடைய நன்மைகளை கருது கொண்டில்லை. இனியும் நான் என்னுடைய தீமைகளில் அதிகரிப்பதிலிருந்தும் விலகிக் கொள்ள விரும்புகின்றேன். எங்கள் இறைவனே, நாங்கள் மறந்து போயிருப்பினும் உன்னை தெரிந்தும் தவறுகளில் நான் இழைத்திருக்கும் பொழுதும் என்னை குற்றம் பிடிக்காது இருப்பாயாக. எனக்கு முன் சென்று போனவர் மீது சுமையை சுமத்தினாயே, அதுபோன்று என் மீது நீ சுமத்தாது இருப்பாயாக. இன்னும் என் சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சுமையை என் மீது சுமத்தாது இருப்பாயாக. என் மீது நீ என் பாவங்களை மன்னித்து நீக்கி அருள் புரிவாயாக. எனக்கு இன்னமும் மன்னிப்பளித்தும் அருள் புரிவாயாக. என் மீது இரக்கம் காட்டுவாயாக. இருக்கிறேன் நீயே என் பாதுகாவலன். நிராகரிக்கூடிய மக்கள் என்னை சுற்றி இருக்கின்றார்கள். நீ நல்லவனாக வாழ முடியாது என்று இவர்களுக்கு மீது எனக்கு அதிகாரமும் உதவியும் அளிப்பாயாக. இறைவனே, உங்களுடைய பிரார்த்தனை முடிவடைகின்றோம். நிச்சயமாக இறைவன் ஏற்றுக்கொண்ட இந்த பிரார்த்தனைக்கு தன்னுடைய வாக்குகளில் முழுமையானவன் உண்மையானவன் என்பதை அறிவீர்கள். உங்களுடைய வேதத்தின் சாட்சியம் என்ற புத்தகம், உங்களுடைய மனசாட்சியத்தினுடைய சாட்சியம் என்ற புத்தகம், நான் மறந்துவிட்ட சத்தியங்களை நினைவுபடுத்தக்கூடிய இந்த புத்தகம், உங்களுடைய மனசாட்சியத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அங்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக துளங்க இருக்கின்றது. இழந்தவும் இருக்கின்றது. இழந்துவிட்ட வாழ்க்கையை நான் மீண்டும் அடைய வேண்டும். இறைவன் உங்களோடு இருக்கின்றான் என்பதை உணர்ந்து இன்று முதலாக உங்களுடைய உள்ளத்தில் அந்த தெய்வ உள்ளத்தில் அதில் நீங்கள் தன்னுடைய இல்லமாக அமைத்துக் கொண்டு இன்று அவனை துதித்து வாருங்கள். அவனுடைய வாக்குகளை ஒருபோதும் அவனை உருவமாக பார்க்க முடியாது. அவனுடைய வாக்கு இங்கு இருக்கின்றது. கண்டிப்பாக இது தெய்வ வாக்காக இருக்கின்றது. சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வாக்கு இருக்கின்றது. நம்பிக்கையை கூறியவனே என்று கேளுங்கள். நீ எனக்கு நம்பிக்கை அளித்தால் தவிர நான் நம்பிக்கை கொள்வன் இல்லை. நான் நம்பிக்கை கொள்வேன் என்று ஒரு காலம் சொல்லக்கூடாது, சொல்லவும் வேண்டாம். நிச்சயமாக இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். எந்த அளவுக்கு பணிவோடு ஒவ்வொரு நன்மையும் அவன் கொடுத்தது மட்டும்தான் என்பதை ஒன்றுகின்றீர்களோ அங்கு நமக்கு நன்மைகள் இருக்கின்றன. நம் இறைவன் நம்மை பாதுகாக்க போதுமானவன் என்று இப்பொழுது மீண்டும் உங்களுடைய எண்ணத்தின் மீது நினைவு கொள்ளுங்கள். எங்கள் இறைவன் உன்னுடைய வாக்கு எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட சுமையை நீ சுமத்த மாட்டாய். தாங்க முடியாத கஷ்டத்தை நிச்சயமாக நீ எனக்கு தரப்போவதில்லை. உன்னுடைய வாக்குகளை ஏற்றுக்கொண்டேன், சத்தியமானது. இதை ஏற்றுக்கொள்ள பொழுதே உங்களிடம் இருக்கக்கூடிய பல பல வியாதிகள், தாங்க முடியாத வியாதிகள் எல்லாம் மறைந்திருப்பதையும் நீங்கள் அறிவீர்கள், அடங்கியிருப்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஏற்றுக்கொள்ளும் காரணமாக இதை வாழ்க்கையை முழுமையும் கடைபிடித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்பதையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது நீங்கள் கேளுங்கள். எங்கள் பாவங்களை மன்னித்து நீக்கி அருள் புரிவாயாக, பிழைப்படுத்த அருள் புரிவாயாக, எங்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக. நீயே எங்கள் பாதுகாவட்டும். இனி மனிதர்களை நான் பாதுகாவலாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். மனிதர்களை அரசன் வானங்களுக்கும் பூமிக்கும் அரசன் நீ தான். எனக்காக நிகழக்கூடிய வானங்கள் முதலாக பூமி வரையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. வானங்களிலிருந்து இந்த பூமியின் மீது விழுந்தால் தவிர, அந்த பாக்கியமிக்க நீர் விழுந்தால் தவிர, இறந்து கிடக்கும் என்னுடைய உடல் வெளிப்படைய போவதில்லை. எனக்காக கிடைக்கூடிய இந்த பூமியும் உயிர்படப் போவதில்லை. நம்பிக்கை கொண்டேன். என்னுடைய உலகை இணைத்துவைப்பேன். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான உலகம் வானமும் பூமியும். அவர்களுக்கு இந்த தனித்தனியாக இயக்கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமானது. ஒரே வானம் ஒரே பூமி என்றால் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான நிகழ்வு இருந்து கொண்டிருக்க வேண்டும். அவிதமாக தனித்தனியான உங்களுடைய உலகத்தை நீங்கள் மாற்றுங்கள். நீ ஒருத்தர் தெரிஞ்சுட்டா உலகத்தை மாற்றி உலகம் கேட்பாங்க. என்னுடைய உலகத்தை நான் மாற்றுவேன். எனக்கு வானம் வேறு, பூமி வேறு. உனக்கு வானம் வேறு, பூமி வேறு. உன்னுடைய இரவும் புகழும் நீ அனுபவிக்கக்கூடியது வேறு, என்னுடைய இரவும் பகலும் நான் அனுபவிக்கக்கூடியது வேறு. ஒரே வானம் ஒரே பூமி கிடையாது. ஆயிரம் கோடி மக்களுக்கு ஆயிரம் கோடி வானங்களும் பூமியும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியோடு அமைக்கப்படுகின்றன. என்னுடைய உலகத்தை சீரமைக்க மேலாக வானத்தையும் கீழாக பூமியையும் செழிப்படையவும், இதற்கிடையில் நான் செழிப்பாக வளரவும் வாழ்ந்தோங்கவும் என் இறைவன் போதுமானவன் என்ற அந்த உன்னதமான உணர்வு கொண்டு இன்று நீங்கள் விடைபெறுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு போதுமானோம்.